ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆயுஷ் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கிறார். நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடுகள் அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்டுள்ள ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நேற்று நடத்திய தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்தனர். தேசிய அளவிலான மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா நிக்கட்சரின் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதலாவது மகாயோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கிறார். கோரக்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த பல்கலைக்கழகம் ஆயுர்வேதம், யுனானி மற்றும் ஹோமியோபதி போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் மூலம் சிகிச்சைகளை வழங்க உள்ளதோடு மாணவர்களுக்கு இது தொடர்பான கல்வியையும் வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதிய பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதால் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு கோரக்பூர் பகுதியில் வர்த்தக ரீதியில் மூலிகை செடிகளின் சாகுபடி அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. 52 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பல்கலைக்கழகத்திற்கு மாநில அரசு 267 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பல்கலைக்கழக வளாகத்தில் பஞ்சகர்மா மையம் மற்றும் புதிய வகுப்பறைகளையும் அரங்கம் ஒன்றையும் திறந்து வைக்கவுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடுகள் அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஸ்பெயினில் ஐநா ஏற்பாடு செய்துள்ள 4வது சர்வதேச மேம்பாட்டு நிதி மாநாட்டில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், அந்நிய நேரடி முதலீடுகளில் நிலையற்ற தன்மையால் நாடுகளின் நிதி மேம்பாட்டிற்கு தனியார் முதலீடுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக கூறினார். உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் புதுமையான தொழில்நுட்பங்களை புகுத்துவதற்கும் மூலதனம் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். தனியார் மூலதனத்தை திறம்பட அதிகரிப்பது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் அவசியம் என்றும், இதற்கேற்ப பொருளாதார சீர்திருத்தங்களும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்தியா வங்கித்துறையை வலுப்படுத்தி வருவதாகவும், உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறைக்கு தேவையான நிதியை வழங்குவதற்கு மூலதன சந்தைகளை வலுப்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. குளிர்சாதனம் அல்லாத மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கான கட்டணம் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசாவும், குளிர்சாதன வசதி கொண்ட வகுப்பு பெட்டிகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. புறநகர் ரயில் கட்டணம் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளின் கட்டணத்தில் உயர்வு ஏதும் இல்லை என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில் முன்பதிவு கட்டணம், அதிவிரைவு ரயில் மற்றும் கூடுதல் கட்டணம் மற்றும் பிற கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு மேலும் பல சேவைகளை வழங்குவதற்கு கட்டணத்தை சீரமைக்கும் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியமாகிறது என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 58 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏதுமில்லை. தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிறந்த மருத்துவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்படவுள்ளன. மருத்துவர்கள் தன்னலமற்ற சேவை செய்து ஏராளமான உயிர்களை பாதுகாத்து வருவதாக சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் தெரிவித்தார்.
நான் டாக்டர் சாதனா. இந்த ஜூலை 1ஆம் தேதி டாக்டர் பிதன் சந்திர ராய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய மருத்துவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இன்னைக்கு டாக்டர்கள் செய்யும் முயற்சிகளை கௌரவிக்கும் வகையில் மற்றும் அவர்களுடைய தன்னலமற்ற சேவையை கௌரவிக்கும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலகமே பயந்து ஒடுங்கியிருந்த காலத்தில் கூட டாக்டர்ஸ் தான் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக இருந்து கொரோனா பேஷண்ட் ஆகட்டும், இல்லை எவ்வளோ இன்ஃபெக்டிவ் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், முன்னாடி நின்று ட்ரீட் பண்ணவங்க டாக்டர்ஸ் தான். எங்களோட பர்சனல் லைஃப், எங்கள் ஹெல்த் இஷ்யூஸ், ஃபேமிலி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க விரும்புகிறோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மோடி அரசின் 11 ஆண்டுகள், உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
சரக்கு மற்றும் சேவை வரி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வரி செலுத்தும் முறை எளிமைப்படுத்தப்பட்ட பின்னர் சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வரி வருவாய் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சிக்கல் நிறைந்ததாக இருந்த வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் விதத்தில் GST எனப்படும் சரக்கு சேவை வரியை கடந்த 2017 July 1 மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. 8 வருடங்களை நிறைவு செய்துள்ள GST நடைமுறை வணிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் GST ஆணையரகத்தின் கீழ் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் GST வரி விதிப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் GST வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நடப்பு நிதியாண்டில் 2 மாதத்திலேயே GST வரி வருவாய் 832 கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது. சிறப்பு சோதனைகள் வாயிலாக போலியான கணக்குகள் அடையாளம் காணப்பட்டு அவை தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் வணிகர்களின் நலன் காக்கும் வகையில் உதவி மையமும் சேலம் மண்டல GST ஆணையரகத்தில் செயல்பட்டு வருகிறது.
சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
தமிழகத்தில் பொதுத்துறை மற்றும் 16 தனியார் துறை சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த சிறப்பு ஊக்கத்தொகையை தகுதி வாய்ந்த கரும்பு விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 479,030 கரும்பு விவசாயிகளுக்கு மொத்தம் 848 கோடி ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நேற்று நடத்திய தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்தனர். சமீபத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இது என்று இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். காசா மீதான தாக்குதலை நிறுத்தி சண்டை நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் முன்வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல் அவிவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் மூத்த அமைச்சர் திரு ரோன் டெர்மர், பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு விரைவில் வாஷிங்டன் சென்று ஈரான் மற்றும் காசா மீதான தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சு நடத்துவார் என்று கூறினார். இன்று வாஷிங்டனில் அதிபர் அலுவலக அதிகாரிகளை தாம் சந்தித்து பேச உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் இம்மாதம் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் திரு மிருத்யுஞ்சய் மொகபாத்ரா, நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த மாதம் இயல்பான அளவு மழை பெய்துள்ளதாக கூறினார். வடகிழக்கு மற்றும் கிழக்கிந்தியா மற்றும் தெற்கு தீபகற்ப பகுதியின் பல பகுதிகளில் இம்மாதம் இயல்பான அளவே மழை இருக்கும் என்று அவர் கூறினார். கடந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டுதான் கேரளாவில் ஜூன் மாதத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே மே மாதம் 24ஆம் தேதி தொடங்கியது என்றும் அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் காவலாளி உயிரிழந்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவலர்கள் 5 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த மரணம் தொடர்பாக காவலர்கள் 6 பேர் உடனடியாக கடந்த சனிக்கிழமை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலைய மரணம் தொடர்பான வழக்குகளில் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா, நிக்கத்சரின் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஆன்டாரியாவில் தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி, பிரியன்ஷு ரஜாவத், ஸ்ரீகாந்த், தன்யா ஹேமந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆயுஷ் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கிறார். நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடுகள் அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நேற்று நடத்திய தாக்குதலில் 60 பேர் உயிரிழந்தனர். தேசிய அளவிலான மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் லவ்லினா நெகத்சரின் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.